உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவர், நீரென போற்றுகிறோம். திருத்தூதர்களின் அருளணியும் ஆண்டவரே, உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா,
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயுவின் அச்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 9, இறைவசனங்கள் 9-13 வரை. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டார். இயேசு இதை கேட்டவுடன், நோய் அற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பள்ளியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபை புனித மத்தேயுடைய விழாவை கொண்டாடுகிறது. புனித மத்தேயு 12 திருத்தூதர்களில் ஒருவர், 4 நற்செய்தியாளர்களில் ஒருவர், பாவிகளாக கருதப்பட்ட வரி தண்டுபவர்களில் ஒருவர். இத்தனை பண்புகளை இவர் கொண்டிருந்தாலும் இயேசு இவரை அழைத்திருக்கிறார். வரி தண்டுபவர் யார்? யார் வரி தண்டுபவர்கள்? யூத சமூகத்திலிருந்து வந்த ஒரு நபர், ரோமியர்களுக்கு அடிமைகளாக இருந்தவர்களுக்கு, இந்த யூத சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு நபர், அவர்களிடமிருந்து பணத்தை பெற்று யூதர்களுக்கு கொடுக்கக்கூடிய நபர், ரோமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய நபர். ஏன் அப்படி? இந்த யூதர்கள் தங்களுக்கான வரியை ரோமியர்களுக்கு செலுத்த வேண்டும். அந்த வரியை எப்படி செலுத்துவது? ஒரு நபரை அவர்கள் பெற்றுக்கொண்டு, அந்த யூத மதத்திலிருந்து ஒரு நபரை பெற்று, அந்த நபரிடமிருந்து அந்த பணத்தை யூதர்களிடமிருந்தே வாங்கி ரோமியர்களுக்கு பணம் கொடுப்பார்கள். எடுத்துக்காட்டாக, இன்று நாம் வங்கியிலே கடன் வாங்குகிறோம். அந்த வங்கி கடனை பெறுவதற்கு தனியாரிடமிருந்து ஒரு நபர் நம்மிடம் வந்து அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு வங்கியிலே கொடுப்பார். இந்த வரி தண்டுபவர்கள் 3 மடங்காக 4 மடங்காக வரிகளை அதிகரித்து பெற்றுக்கொண்டவர்கள். அதனால்தான் சக்கேயுவை இயேசு சந்தித்த போது சக்கேயு சொல்வார், ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்டதை விட 2 மடங்காக 3 மடங்காக நான் திருப்பித் தருகிறேன் என்று சொல்வார். அப்படிப்பட்ட வசதி படைத்தவர்களாக இந்த வரி தண்டுபவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பணியை செய்து கொண்டிருந்தவர் தான் இந்த மத்தேயு. இந்த மத்தேயு இயேசுவை கண்டவுடன், இயேசு என்னை பின்பற்றி வா என்று சொன்னவுடன் இயேசுவோடு சென்றவர். இவருடைய மனநிலை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையாக இருந்திருக்க வேண்டும்? இவர் அல்பேயின் மகன், யூதர்கள் மத்தியிலே யூதர்களோடு இருந்து பணி செய்து கொண்டிருந்தவர், யூதர்களில் ஒருவராக இருந்தவர். இயேசுவோடு பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் பெறுகிறார். இயேசுவின் சாட்சியாக விளங்கக்கூடியவராக இருக்கிறார். மத்தேயு யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய இன மக்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். இவர் சென்ற இடங்கள் எல்லாம் எத்தியோப்பியா, பெலிஸ்தேனியா, மாசிடோனியா போன்ற நகரங்களுக்கெல்லாம் இவர் சென்று யூதர்களுக்கு நற்செய்தியை பறைச்சாற்றுகிறார். மத்தேயு என்ற பெயருக்கு முன்பாக இவருக்கு இருந்த பெயர் லேவி. இந்த லேவி என்றால் விவிலியத்திலே லத்தீனிலே ஒட்டி கொள்ளுதல் என்பது பொருள். இவர் இந்த ரோமை அரசாங்கத்தோடு ஒட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர். இந்த லேவியை இறைவன் அழைத்த போது மத்தேயுவாக மாறுகிறார். மத்தேயு என்ற பெயருக்கு கடவுளின் பரிசு என்பது பொருள். கடவுள் அவருக்கு தன்னுடைய அழைப்பை பரிசாக கொடுத்திருக்கிறார். இந்த மத்தேயு 12 திருத்துதர்கள் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 4 நற்செய்தியாளர்கள் ஒருவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நற்செய்தியாளர் இந்த மத்தேயுவினுடைய அழைப்பை நாம் 3 பரிமாணங்களில் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். 1, இயேசு மத்தேயுவை காண்கிறார். 2, இயேசு மத்தேயுவை அழைக்கிறார். 3, இயேசு மத்தேயுவோடு சென்று உணவருந்தக்கூடியவராக இருக்கிறார். இயேசு மத்தேயுவை காண்கிறார். மத்தேயு அங்கு வரி தண்டுபவர்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு பார்க்கக்கூடியவராக இருக்கிறார்? மத்தேயுவை எல்லோரும் பார்த்தார்கள். எப்படி பார்த்தார்கள்? அந்த சமூகத்திலே அவர் ஒரு தேச துரோகியாக யூதர்களுக்கு மத்தியிலே யூதனாக இருந்து கொண்டு யூதர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு செயல்பாட்டை கொண்ட ஒரு நபராக, ஒரு யூதனுக்கு ரோமையனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மற்ற மக்கள் எல்லோரும் அவரை பார்த்தார்கள். பாவிகளாக பார்த்தார்கள். அநியாய வட்டி வாங்கக்கூடிய நபராக பார்த்தார்கள். இப்படி பலர் அந்த மத்தேயுவை பல விதங்களில் பல கோணங்களில் பார்க்கக்கூடியவராக இருந்தார்கள். ஆனால் இயேசு மத்தேயுவை கண்டார். மத்தேயினுடைய உள்ளத்தை பார்க்கக்கூடியவராக இருந்தார். மத்தேயினுடைய உள்ளத்திலே அவன் ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருந்த செயல்பாட்டை பார்க்கக்கூடியவராக இருந்தார். அதனால்தான் இயேசு மத்தேயுவிடம் என்னை பின்பற்றி வா என்று சொன்னவுடன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடரக்கூடியவராக இருந்தார். இந்த காணுதல் என்பது இன்று நம்மிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு மனதில் இருக்கிறது? நாம் மத்தேயுவை அழைத்த ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இன்று நம்முடைய பார்வை மற்ற மக்கள் இடத்துல எப்படிப்பட்ட ஒரு பார்வையாக இருக்கிறது? பிறரை நாம் குற்றவாளிகளாக பாவிகளாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது இயேசு பார்த்தது போல அவருடைய உள்ளத்தில் தூய்மையை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இன்றைய மனிதர்கள் எல்லா விதங்களிலும் இருக்கிறார்கள். இன்றைய மனிதர்கள் பல நேரங்களில் தீயவர்களாகவும் இருக்கிறார்கள், நல்ல செயல்பாடுகள் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் பல நேரங்களிலே அந்த மனிதர்களுடைய தீய செயல்பாட்டையே நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு பார்த்த பார்வை ஒரு நல்ல செயல்பாட்டிற்கான ஒரு பார்வையாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பார்வையை தான் இன்று நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை இயேசு நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். 2, மத்தேயுவை அழைக்கிறார். மத்தேயுவை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். மத்தேயுவை மற்ற மக்கள் எல்லோரும் பாவிகளாக பார்த்தபோது கூட இயேசு அவருடைய தூய்மையான உள்ளத்தை கண்ணோக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு, என்னை பின்பற்றி வா என்று சொன்னவுடன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வருகிறார் என்றால் அந்த மத்தேயுவிடத்திலே நான் ஒரு பாவியாக இருக்க வேண்டும், தன்னை ஒரு பாவியாக அவர் கருதி இருக்கிறார். தன்னை ஒரு வரி தண்டுபவனாக, மக்களிடத்திலே அநியாய வட்டியை பெறக்கூடிய ஒரு நபராக, தன்னிடத்தில் இருந்த அந்த தாழ்மை உணர்வை அவர் உணரக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் இயேசு அழைத்தவுடன் இயேசுவோடு வரக்கூடியவராக இருக்கிறார். இன்று நம்முடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையாக இருக்கிறது? இயேசு நாம் ஒவ்வொருவரையும் திருமுழுக்கின் அருட்சாதன வழியாக அழைத்திருக்கிறார். கடவுளுடைய பிள்ளையாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றார். அந்த வாய்ப்பை நாம் எப்படிப்பட்ட மனநிலை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம்? கடந்த ஆண்டு நான் பணி செய்து கொண்டிருந்த இடத்திலே ஒரு குருமாணவர்களுடைய கூட்டம் இருந்தது. அந்த குருமாணவர்களிடையே நான் பணியாற்றி கொண்டிருந்த போது அந்த குருமாணவர்களை ஒருவரை அழைத்து, நீ எதற்காக இந்த சேவை செய்வதற்காக பணி செய்வதற்காக வந்திருக்கிறாய் என்று சொல்லி கேட்டபோது அந்த குருமாணவர் சொன்னான், நான் கடவுளுக்கு தேவைப்படுகிறேன், அதனால் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை அல்ல. கடவுள் நம்மை அழைத்திருப்பது அவருக்கு தேவை என்பதற்காக அல்ல, நம்முடைய உலகத்திற்காக, உலகத்தில் உள்ள மனிதர்களுக்காக. அதை தான் இயேசு என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் மனிதர்களை பிடிப்பவர்களாக, மனிதர்களுடைய உள்ளத்தை ஆட்கொள்ளக்கூடிய மக்களாக வாழக்கூடிய ஒரு அழைப்பை நமக்கு இறைவன் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார். 3, இயேசு மத்தேயுவோடு சேர்ந்து உணவருந்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த உணவருந்துதல் என்பது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நாம் உணவருந்தக்கூடியவர்களாக இருப்போம்? வீட்டுக்கு வருகிறார்கள் என்றால், விருந்தினர்கள் வருகிறார்கள் என்றால், நாம் ஒரு சிலரை வீட்டிற்கு வெளியே வைத்து அனுப்பிவிடுவோம், ஒரு சிலரை வீட்டுக்குள் அழைப்போம், ஒரு சிலருக்கு தான் உணவு தந்து அவர்களை உபசரித்து அனுப்பக்கூடியவர்களாக இருப்போம். யாரோடு நாம் உறவு அதிகமாக வைத்திருக்கிறோமோ அவர்களோடு தான் நாம் உணவருந்தக்கூடியவர்களாக இருப்போம். அந்த மனநிலை இயேசுவிடத்தில் இருந்தது. இயேசு மத்தேயுவை கண்டது மட்டுமல்ல, அவரை அழைத்தது மட்டுமல்ல, இயேசு மத்தேயுவோடு அவருடைய மன மாற்றத்திலே ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடியவராக இருந்தார். அதனால்தான் இயேசு மத்தேயுவோடு சேர்ந்து உணவருந்தியதாக நற்செய்தி நமக்கு சொல்கிறது. உணவருந்தல் என்பது நம்முடைய உறவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு. அதனால்தான் இந்த திருமணங்களிலே உணவு பரிமாறப்படுகிறது, எல்லா விசேஷங்களிலும் உணவு பரிமாறப்படுகிறது. நம்முடைய உணவு என்பது உறவை ஆழப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது. இதைதான் இன்றைய நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துகிறது. இறைவன் அழைத்ததோடு விட்டுவிடவில்லை, மாறாக மனிதர்கள் மத்தியில் நாம் உறவோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை தரக்கூடியவராக இருக்கிறார். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் கண்டிருக்கிறார், நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார், நாம் ஒவ்வொருவரோடும் உறவு கொள்ளக்கூடிய மகனாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு மனநிலை தான் இன்று நாம் வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையை தருகிறார். அதைதான் இந்த நச்சு இறுதியிலே சொல்கிறார், பழியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்பக்கூடிய மனிதனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். பழிகளை அல்ல, மாறாக நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளும் பழிகளும் மட்டுமல்ல, இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். இயேசு மத்தேயுவிடம் இருந்த அந்த பாவ குணங்களை பார்க்கவில்லை, மாறாக அந்த தூய்மையான உள்ளத்தை மாற்றத்தை விரும்பக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் இன்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார். நாம் இயேசுவோடு கொண்டிருக்கின்ற அந்த அழைப்பு, அந்த உறவு நாம் ஒவ்வொருவரையும் புனிதமான ஒரு வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். உயர்ந்த இடத்தை அல்ல. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20:26 சொல்லப்படுகிறது, பெரிய இடங்களை அல்ல, மாறாக நீங்கள் ஒவ்வொருவருக்கும் சேவை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்கின்ற சிந்தனையை தருகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருப்பது இறைவனுடைய பணியை செய்வதற்காக. இறைவனுடைய பணி என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட செயல்பாடுகளில் நாம் நிறைவான மகிழ்ச்சியோடு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய குடும்பங்களாக இருக்கட்டும் அல்லது பணித்தளங்களாக இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மகிழ்ச்சியோடு உறவோடு பிறரோடு இணைந்து செய்கிற போது இறைவன் நம்மை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார். பணியின் நிமித்தமாக நாம் பணியை முன்னிறுத்தக்கூடியவர்களாக, இரக்கத்தை முன்னிறுத்தக்கூடிய மக்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம்.
உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன்